لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. رب زدني علما, رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي. دنيا تكريور لي الله سبحانه وتعالى ولتلي نم أنيوركم நன்மையை வேண்டியவனாக, நல்ல கல்வியை வேண்டியவனாக, நேர்வழியை வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். நமது உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களில் கோணலோ சந்தேகமோ குழப்பமோ நயவஞ்சகமோ நுழைந்து விடுவதிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக ஆரம்பம் செய்கிறேன். இணையத்திற்குரியவர்களே, தொடர்ந்து இந்த அமர்விலே இந்த உம்மத்துடைய மூத்த அறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்ட சஹீஹ் என்று சார்ந்து வழங்கப்பட்ட நம்பத்தகுந்த ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் பலவற்றின் மீது தற்காலத்தில் தங்களை மார்க்க அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், ஆய்வாளர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற சிலர் பல ஆட்சேபனைகளை செய்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு சிலர் இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் ஆட்சேபிக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸுகள், அந்த ஹதீஸுகளை நாம் எப்படி விளங்க வேண்டும், அவர்கள் சொல்கிற அந்த ஆட்சேபனைகள் உண்மையில் அந்த ஹதீஸுகளில் இருக்கின்றனவா என்பதைத்தான் இந்த வகுப்பிலே நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இன்று அவர்கள் ஆட்சேபிக்கின்ற ஹதீஸுகளிலிருந்து ஒரு ஹதீஸை நாம் எடுத்திருக்கின்றோம். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராம் என்ற ஒரு பெண்மணியின் வீட்டுக்கு செல்வார்கள், அங்கே சில நேரம் தங்குவார்கள். இது குறித்து சஹீஹுல் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லீமிலும் பல அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன. முன்பு நாம் உங்களுக்கு பல முறை கூறியிருக்கின்றோம், ஒரு ஹதீஸை இரண்டு மலைகள், ஹதீஸ் கலையினுடைய இரண்டு மலைகள், ஜபலானி ஃபி இல்மில் ஹதீஸ், அமீரானி ஃபி இல்மில் ஹதீஸ், ஹதீஸ் கலையினுடைய இரண்டு அமீர்கள் அறிவித்துவிட்டால் அடுத்து அந்த ஹதீஸ் வேறு எந்தெந்த நூல்களில் இடம்பெறுகிறது என்று தேட வேண்டிய அவசியம். இமாம் புகாரி அவர்களும் இமாம் முஸ்லிம் அவர்களும் ஒரு நபிமொழியை ஒருமித்து அறிவித்துவிட்டால் அது நம்பகத்தன்மையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ். சஹீஹ் என்ற அந்த தகுதியை பெறுவதற்கு முழுமையான அருகதையுடைய ஹதீஸ் இரண்டு இமாம்களும் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸை மற்ற அறிஞர்களும் அறிவித்திருக்கிறார்களா என்றால் அறிவித்தும் இருக்கிறார்கள். இமாம் அபுதாவூத், இமாம் நஸ்ஸரி, இப்னு மாஜா, இப்படி பல மார்க்க அறிஞர்களும் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அறிவித்திருக்கின்ற காரணத்தால் இந்த ஹதீஸ் மிக சஹீஹானது. அதனுடைய அறிவிப்பாளர் தொடரால் எந்த விதமான ஐயங்களுக்கும், எந்த விதமான குழப்பங்களுக்கும், எந்த விதமான ஆட்சேபனைகளுக்கும் அப்பாற்பட்டது என்பதை முதலில் மூமின்களாகிய நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இமாம் புகாரி அவர்களும் இமாம் முஸ்லிம் அவர்களும் ஒரு ஹதீஸை ஒருமித்து பதிவு செய்துவிட்டால் அந்த ஹதீஸ் உண்மைதான், அது நடந்த ஒன்றுதான், அது கண்டிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒன்றுதான், அதை சஹாபாக்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள். அவர்களிடமிருந்து அவர்களுடைய மாணவர்கள் பார்த்தார்கள், கேட்டார்கள். இப்படியாக இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அவர்களுடைய நூலில், அவர்களுடைய நூல்களில் பதிவு செய்கின்ற வரை அனைத்து மார்க்க அறிஞர்களும் ஆட்சேபனைக்கு அப்பாற்பட்டதாக புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை ஆட்சேபனைக்கு அப்பாற்பட்டதாக, மறுப்பதற்கு அப்பாற்பட்டதாக, முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதாகத்தான் அந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். அப்ப எந்த ஒரு விஷயத்தை கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள், மதிப்பிற்குரிய தாபிஈன்கள், சங்கைக்குரிய தபூஉத் தாபிஈன், பிறகு மார்க்கத்தில் போற்றத்தக்க இமாம்கள், இவர்களெல்லாம் எந்த ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொண்டார்களோ, இவர்களெல்லாம் நான் சொல்வது புரிகிறதா கேட்கிறீர்களா, இவர்களெல்லாம் எந்த ஒரு ஹதீஸை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார்களோ, கொஞ்சம் நிதானித்து சொல்லுங்கள். இவர்களுக்கு பின்னால் இவர்களின் மாணவர்களாக இவர்களிடமிருந்துதான் குர்ஆனையும் ஹதீஸையும் நேர்வழியையும் தெரிந்து கொள்பவர்களாக இருக்கின்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? இவர்களெல்லாம் ஒன்றை ஹதீஸாக ஏற்றுக்கொண்டார்கள், அதாவது ஹதீஸாக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஹதீஸ் என்றால் என்ன மார்க்கம், மார்க்கம் என்றால் என்ன ஹதீஸ். அவ இவர்களெல்லாம் ஒன்றை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பின்னால் வரக்கூடிய நாம் அதில் ஆட்சேபனை செய்தால், எந்த விதத்தில் ஆட்சேபனை செய்தாலும் சரி, உதாரணத்திற்கு இன்று இவர்கள் ஆட்சேபிப்பதை போல, அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமுடைய கான்செப்டை பார்க்க வேண்டுமா, ஒட்டுமொத்த நபியினுடைய பெர்சனாலிட்டியை பார்க்க வேண்டுமா, இஸ்லாம் ஈமானுடைய ஃபண்டமெண்டலை பார்க்க வேண்டுமா, இதெல்லாம் இந்த மூன்று வார்த்தை அவர்கள் அதிகமாக பேசக்கூடிய வார்த்தை. அதற்கு பிறகுதான் சஹாபாக்கள் அறிவித்ததை ஏற்க வேண்டும், தாபியங்கள் அறிவித்ததை ஏற்க வேண்டும், தமிழ் தாபியங்கள் பதிவு செய்ததை ஏற்க வேண்டும் என்று இவர்கள் சொல்கிறார்களே. முதலில் இந்த அடிப்படை, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையே தகர்க்கப்பட வேண்டிய ஒன்று. எந்த ஈமானுடைய பண்டமண்டல் என்று சொல்கிறார்களோ அந்த ஈமானை இந்த இவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படைதான் தகர்க்கிறதே தவிர எது அல்ல, எது தகர்க்கவில்லை, பதிவு செய்யப்பட்ட சைகள நபிமொழிகள் தகர்க்கவில்லை. புரிகிறதா? அப்ப இவங்க என்ன இப்ப புதிதா ஒரு கான்செப்ட கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அப்படி ஹதீஸே கிடையாது, ரசூலுல்லாஹ் அப்படி செய்திருக்கவே மாட்டார்கள், ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கவே மாட்டார்கள் என்று மறுத்துவிட வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் ஹதீஸை மறுக்கவில்லை, சஹீஹான ஹதீஸை நாங்கள் மறுக்கவில்லை, மாறாக எப்படி எதை மறுக்கிறோம், அதை எப்படி மறுக்கிறோம், எதற்காக மறுக்கிறோம், அது ஹதீஸே இல்லை என்று மறுக்கிறோம். இது அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம், இது ஜாஹிலியத்தினுடைய உச்சக்கட்டம். இது எப்படி ஜாஹிலியத்துடைய உச்சக்கட்டம், மடமை அயோக்கியத்தனம், அறிவிலித்தனத்தினுடைய உச்சக்கட்டம். இது எப்படி இருக்கிறது என்றால், நபிமார்களுடைய காலத்திலே வாழ்ந்த காபிர்கள் நபிமார்களை பார்த்து என்ன சொல்வார்கள் என்றால், நீங்களே பொய்யர்கள், அல்லாஹுத்தாலாவது மனிதர்களின் மீது அவனது செய்தியை இறக்குவதா, அல்லாஹ் இறக்கவே இல்லை. புரியுதா உங்களுக்கு கான்செப்ட், புரியுதா? இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட கான்செப்ட்? இவருடைய கான்செப்ட் குஃபுரிலிருந்து எடுக்கப்பட்ட கான்செப்ட். ஜாஹிலியத்துடைய காலத்தில் வாழ்ந்த காபிர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட கான்செப்ட். இப்ப காபிர்கள் நபியே நீங்க சொல்றது வந்து சரியில்லை,
உங்களை வந்து நாங்க நபின்னு ஏத்துக்கல. புரியுதா? நீங்க நபியா இருக்கிறது தகுதியானவங்க கிடையாது அப்படின்னு சொன்னாதான பிரச்சனை. காபிர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் மனிதரை நபியாகவே அனுப்ப மாட்டார். முடிச்சு. எப்படி?
وَمَا مَنَعَ النَّاسَ أَن يُؤْمِنُوا إِذْ جَاءَهُمُ الْهُدَى إِلَّا يَقُولُوا أَبْعَثَ اللَّهُ بَشَرًا رَّسُولًا.
மக்களுக்கு நேர்வழி வந்த போது அந்த மக்களை ஈமான் கொள்ளாமல் தடுத்தது என்ன? மனிதனையா அல்லாஹ் தூதராக அனுப்புவான் என்று கேள்விதான். புரியுதா? மனிதர்களின் மீது எல்லாம் அல்லாஹ் தனது வகையை இறக்க மாட்டான். அதற்கெல்லாம் மனிதன் தகுதியானவனே இல்லை. அல்லாஹு தஆலாவுடைய வகை இறக்கப்பட வேண்டும் என்றால் மலக்கு வந்திருப்பான். குற்றம் இல்லாமல், அசுத்தம் இல்லாமல், பரிசுத்தமாக வானலோகத்தில் இருக்கக்கூடிய யார்தான் தகுதியானவர்? வானவராகுவதற்கு தகுதியானவர். மனிதர் எப்படி தகுதியாகுவார்? எப்படி மறுத்தாங்க பாருங்க காபிர்கள். புரிஞ்சுச்சா? புரிஞ்சாரு. அல்லாஹ் உங்களை நபியாக அனுப்புறதை நீங்க சும்மா சொல்லிட்டீங்க. உங்களை நபியை ஏற்றுக்கிட்டது பிறகு மறுத்தாதான பிரச்சனை. நீங்க நபியாவது தகுதியில் குவாலிட்டியே கிடையாது உங்கள்கிட்ட. இப்படி மறுத்தது அதே சைத்தான். எந்த இப்ளீஸ் அந்த காபிர்களுக்கு இந்த சிந்தனையை உள்ளத்திலே போட்டாலும் அதே இப்ளீஸ் தான். இந்த சந்தேக நோய் உள்ளவர்களுக்கும் சஹீஹான ஹதீஸை மறுப்பதற்கு போட்டு வைக்கலாம். என்ன சொல்கிறார்கள் இவர்கள்? போன அமர்விலும் பார்த்தோம், இந்த இதற்கு முன்னால் உள்ள அமர்களிலும் பார்த்தோம், இப்போதும் நாம் பார்த்தோம். என்ன சொல்கிறார்கள்? இப்படி சம்பவமே நடந்திருக்க முடியாது, இப்படி நபி சொல்லி இருக்கவே மாட்டார்கள் என்று நாங்கள் மறுக்கிறோம். அப்ப எப்படிங்க அருகில் பிரிக்கவில்லை? அது ஒண்ணு அபூ ஹுரைரா தப்பு பண்ணியிருப்பாரு. ஏன் சார் அப்படி தப்பு பண்ணு சொன்னா தப்பா? இப்படி இவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா தப்பா? இவர்களால் இவர்கள் மூலமாக தப்பு நடக்கும், இவர்களின் ஆய்வுகளில் தப்பு நிகழும் என்று சொல்வது அது மகா குற்றம். அபூ ஹுரைரா அவர் தப்பு பண்ணலாம். அந்த மாதிரி பத்து சகாபாக்களே தப்பு பண்ணலாம். பின்னாடி தாபின் எல்லாம் மரபிலேயே ஏதோ புரியாம விட்டு அடிச்சிருக்கலாம். இதே வார்த்தைகளை தான் பயன்படுத்தப்படுகின்றன. அல்லது யாராவது எங்கேயாவது நுழைச்சிருக்கலாம்.
இப்படியாக வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் சிலது ஒரு ஒருத்தர் முடிஞ்சிருவாரு. சில ஹதீஸ் எப்படி இருக்கு? அவ்வளவு மக்கள் வாழ்ந்த சபையில் நடந்த ஒரு சம்பவம் ஒருவர் சொல்லுவார். ஒரே ஒரு சகாபி தான் சொல்லியிருப்பார். மத்த யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஒருத்தர் வழியா தான் நம்ம குறைக்கு சேர்ந்திருக்கு. இப்படி யார் சொன்ன, உனக்கு யார் சொன்ன, உனக்கு யார் சொன்னான்னு கேட்டா எங்க போய் முடியும்? ஒரே ஒருவர் சொல்லுகிறார். அப்ப ஒட்டுமொத்த சமுதாயம் சொல்லுகிற ஒரு செய்தியும் ஒருவர் சொல்லுகிற செய்தியும் அது கரெக்டா இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல கரெக்டா இருக்கும். இவர் ரசூலா சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாருனா, ஒரு ஆள் சொல்றாரு அனைவரும் சொன்னார்களே, ஆனால் அதை கரெக்டா வந்து சேர்ந்துடும். ஒருத்தர் சொல்லுங்க நினைஞ்சிருக்கே அவர் பாதி விட்டுட்டு சொல்லியிருப்பாரு. ரசூல்லா ஒண்ணு சொல்ல அவர் ஒண்ணு புரிஞ்சுட்டு சொல்லியிருப்பாரு. அவர் கரெக்டா சொல்ல அடுத்து கேட்டார்ல அவர் குழப்பிருப்பாரு. குரானுக்கு மாத்தமா வந்தா நேற்று என்னது? ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்றாரு, ஒட்டுமொத்த சமுதாயம் இது குரான். இதுல சொன்னதுக்கு மாத்தமா ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒருவர் சொல்வாரையானால் அப்ப அவர் ஏதோ கவனக்குறைவா இருந்திருக்காரு, புரியாம இருந்திருக்காரு, அல்ல தப்பா வழங்கியிருக்காரு, பாதி விட்டுவிட்டாரு, உன்னோட கொண்டு வழங்கியிருக்காரு அப்படிங்கிற சொல்லி குரானுக்கு மாத்த மாதிரி விட்டுருணும். இதான் மேட்ரு.
நம்ம கிதாபுலா கரெக்ஷன் பாக்குறது, ப்ரூஃப் பாக்குறது யூசர்கள் தானே. இப்படி இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் உடைய ஹதீஸ் கிதாபுகளை எல்லாம் அங்கே இருந்து ப்ரூஃப் பார்த்து சான்று வழங்கியது யாரு? யார் போல? யூதர்கள், கிறிஸ்தவர்கள் போல. கொஞ்சம் யோசித்துப்பாரு. சரி, இப்ப இந்த ஹதீஸை இவர்கள் விமர்சனம் செய்வதை பார்ப்போம். பிறகு இந்த ஹதீஸ் உண்மையில் அப்படி விமர்சிக்கப்பட வேண்டியதுதானா, அல்லது இந்த ஹதீஸினுடைய உண்மை விளக்கம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். ஆக பொதுவான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால், இவர்கள் ஹதீஸை எப்படி மறுக்கிறார்கள்? சஹீஹான ஹதீஸை ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காபிர்கள் மறுத்தது கொண்டுதான். அவன் இப்படி மறுத்துட்டா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம், நம்மளை யாரும் கேட்க முடியாது. ஹதீஸ மறுத்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஹதீஸே இல்லைன்னு மறுக்கிறோம். இப்படி ஹதீஸே இருக்க முடியாதுன்னு மறுக்கிறோம். என்று நினைக்கிறார்களே, இது அவர்களை மேலும் பயங்கரமான, அதாவது ஹதீஸை மறுப்பதை விட மிகப்பெரிய ஒரு பயங்கர ஒரு அதாவது அழிவிலே ஒரு நாசத்திலே தள்ளக்கூடிய ஒன்று.
புகாரில் வரக்கூடிய 7001 ஹதீஸ் எடுத்து பாருங்க, அதுக்கடுத்து 7002, அடுத்தடுத்து வரக்கூடிய 2 ஹதீஸ்கள், அது என்ன செய்தது கேட்டீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அர்த்தத்தை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் என்கிற ஒரு அம்மாவுடைய வீட்டிற்கு அடிக்கடி போவார்கள். உம்மு ஹராம் என்கிற ஒரு அம்மாவுடைய வீட்டிற்கு போவார்கள். அந்த உம்மு ஹராம் யார் என்று கேட்டால், உபாதா பின் சாமித் என்பவருடைய மனைவி. உபாதா பின் சாமித் என்பவருடைய மனைவியாக இருந்த உம்மு ஹராம் என்பவருடைய வீட்டிற்கு போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு டைம் நடக்கல இது, அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, உம்மு ஹராம் வீட்டுக்கு போவாங்களாம். தகல அலைஹா யௌமன், இதே மாதிரி ஒரு நாள் அவங்க போனாங்க. போன உடனே பார்த்தா மத்துஹு, அவங்களுக்கு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, உணவு கொடுத்தார்கள். உணவு கொடுத்து இப்போ ஜாலத்து துஃப்லி ராசஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில் பேன் பார்க்க ஆரம்பித்தார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு போனாங்களாம், அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய மனைவின்னு வந்துருது, உபாதா பின் சாமித் என்பவருடைய மனைவி. ஒருவேளை கணவர் இருந்து சாப்பாடு சாப்பாடு கொடுத்தாங்கன்ட்டு அது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் வந்து ஓகே. பேன் பார்க்குற மேட்டர் பிரச்சனை, ஒரு வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, புருஷன் இருந்திருப்பாரு, அப்படி எடுத்துக்கொள்ளலாம். சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அப்படியும் கொடுக்கலாம் தானே, கணவர் இருக்கும்போது போய் சாப்பிட்டு இருப்பாங்க, அது வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்ள முடியாத வாசகங்கள் அதில் சேர்க்கப்படுது. எப்படி வருது, அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையில் பேன் பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்போ நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேன் பார்த்ததுலேயே அப்படி சோக்கி போய் ரசூல் அங்கே தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பேன் பார்த்தல் என்பது ஒரு நெருக்கத்தையும் தொடுவதையும் ஒரு இணைப்பையும் காட்டக்கூடிய ஒரு விஷயம். இது புகாரியில 7001 ஹதீஸா இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே திடீர்னு எழுந்திருக்கிறாங்க. தூங்கி கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர்னு சிரித்தவர்களாக எழுந்திருக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்க, அந்த அம்மா கேட்கறாங்க, ஏன் சிரிக்கிறீங்க. அப்ப அந்த தூங்குற நேரம் வரைக்கும் கிட்டே உட்காந்துருக்காங்க, பேனும் பார்த்திருக்கிறாங்க, தூங்கவும் செஞ்சிட்டாங்க, திடீர்னு சிரிச்சு கொண்டு எந்திரிச்ச உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க, ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், தூங்கப்பட்டீங்க போகவும் இல்லை, தூங்கிட்டு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு ஒரு காட்சி எல்லாம் எடுத்துக்காட்டினா, கடல் போர்ல ஒரு காலத்தில் வந்து பிற்காலத்தில் கடல் வழியாக ஒரு யுத்தம் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு போர் நடக்கும், அந்த போர்ல அல்லாஹ் வந்து முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பான், அந்த மாதிரி ஒரு காட்சியை நான் கண்டேன். அப்ப அந்த அம்மா என்ன கேட்கிறான்னா, உதவுள்ளாக எஜாலனி மின்ஹும், அவர்கள் என்னையும் ஒரு ஆளாக்குற நீங்க துவாசிங்க. இந்த கடல் போருக்கு போவாங்கல்ல, நானும் அதுல போய் நானும் அல்லாவுக்காக போரிட்டு நானும் அந்த உயிரை தியாகம் செய்யணும், துவாசிங்க. உடனே நீங்க அதுல உள்ள ஒரு ஆள் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிறகு முஆவியா ரலியல்லாஹுடைய காலத்தில் அந்த அம்மா வந்து அவர் கடற்படை வச்சிருந்தார் இல்லையா, 4 கலீஃபாக்களுக்கு அப்புறம் முஆவியா ஆட்சிக்கு வர்றாரு, அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கடற்படை எல்லா படைகளும் நல்லா வலுப்படுத்தினார். அந்த படையில வந்து இவங்களும் போய் சேர்ந்து கடற்பிரயாணத்தில் போய் என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. அப்ப கீழே விழுந்து இறந்துடுறாங்க. போருக்கு போனதுல இறந்தா சகிதுடைய அர்த்தம் தானே, அந்தஸ்தானே அப்படின்னு சொல்லி இது புகாரியில 7002 இதில் வருது. இப்ப ஒட்டுமொத்தமா என்னன்னு கேட்டா, இப்ப மேட்டர் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா. இந்த சம்பவத்தை விட்டுருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, பெண்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்க பையத்து செய்ய வரும்போது கையை நீட்டினா கூட அவங்க செய்ய மாட்டாங்க, தொட மாட்டாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். அவங்க கொண்டு வந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது, கண் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், ஆணுக்கும் உத்தரவு பெண்ணுக்கும் உத்தரவு, நீங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், பாதையில் உட்கார்ந்தா கூட பாதையை தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த மார்க்கத்தில் என்ன செய்யப்படுது சொல்லி காட்டுது. திரிந்து பார்த்தா தப்பு இல்லை, ரெண்டாவது தடவை பார்க்கறது கூடாது என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டிக்கிறாங்க. அப்ப ஒரு வீட்டில் போற அந்த பர்மிஷன் வாங்கி தான் போகணும், பல மாதிரி இருப்பாங்க என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஆண்கள் பெண்கள் அந்த அந்நியர்களோடு கலந்து இருக்கிற ஒரு விஷயத்தை அவ்வளவு அற்புதமாக கற்றுத்தந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு அற்புதமாக கற்றுத்தந்த வேதம் திருக்குர்ஆன். அப்ப திருக்குறான்ல இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தந்த அளவுக்கு வேற எந்த ஒரு வேதம் உள்ள நீங்க பார்க்க முடியாது. ஆம்பளை ஆம்பளைதான், பொம்பளை பொம்பளைதான் என்ற ஒரு விஷயத்தை அவ்வளவு தெளிவாக என்ன செய்யறான், அல்லாஹ் திருமறை குர்ஆன் வழியாக சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரு டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து இப்படி ஒரு உம்மு ஹராமுடைய வீட்டில் போய் அங்க படுத்து அங்க தலை பேன் பார்க்க சொல்லி அங்கே தூங்கிட்டு அங்கே எந்திரிச்சு வந்தாங்க என்று சொல்வது புகாரில் வந்தா ஏத்துக்கணும்னு சொன்னா, ஒட்டுமொத்தமா நான் என்ன என்னத்தை ஏத்துக்கிற வேண்டி வரேன், ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல ஒரு பெர்ஃபெக்டா நடக்கலன்னு அதான் வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆமந்து பில்லாஹி மலாயிகத்தையும் குத்துபிகி ஒரு ரசூலுஹி வரல. நம்ப வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ்வை நம்பணும், மலக்கை நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும். எப்படி நம்பணும்? தூதர்களை சுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நம்பணும். தூதர்கள் வந்து ஒழுக்கக்காரான வாழ்க்கை வாழவில்லை என்று நம்பணும். தூதர்கள் வந்து யாரை ஏமாத்துறாங்கன்னு நம்ம நம்ப கூடாது. ஏமாத்துற ஒரு ஆளை அல்ல தூதரா வந்து தேர்ந்தெடுக்க மாட்டான். அப்ப ஏமாத்துறவரு இந்த பெண்ணுடைய சல்லாப்பு அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு தூதருக்கு தகுதியானவர்கள் கிடையாது. ஹலாலான முறையில் தவிர, திருமணத்தின் மூலமாக தவிர, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க தூதர்கள் என்கிற அளவுக்கு இறை தூதர்கள் இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இப்படி நடந்து இருந்தா என்ன நடந்திருக்கும்? இருக்கிறாங்க ஓடி போயிருக்க மாட்டான். இப்படி ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்து இருந்தா இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் நினைச்சோம். என்னடா இது போய் டெலிவரி படுத்துட்டு வர்றேன் அப்படி வருமா? இல்ல அடிக்கடியில் போவாங்கன்னு வருவாரு. இது என்னன்னு நினைச்சிருக்க மாட்டா. அப்படி யாரும் விமர்சனம் பண்ணாங்களா? இத அப்படி நடந்து இருந்திருக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை விடுங்க, ஒரு யூதர்களோ வேற எதிரிகளோ வேற யாராவது இது மாதிரியா இதை சில பேர் கேள்வி கேட்டார்கள், விமர்சனம் பண்ணார்கள், ஏதாவது வந்திருக்குதா? நடந்ததுன்னு வர்றதுக்குண்ண அப்படி நடக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு தூரத்தை வந்து கடைபிடிப்பார்கள். அப்படிலாம் போய் தனியாவில என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு அந்நிய வீட்டில் போய் நுழைய மாட்டார்கள். இது வந்து தவறு, இதை ஏத்துக்கொள்ள கூடாதுன்னு உடனே எல்லாத்தையும் முட்டுக் கொடுக்குற கூட்டம் இருக்குது. அதை ஏத்துக்கிறதுனா ஈமான பாதிக்காம ஏத்துக்கணும். இதுவும் சரிதான், அதுவும் சரிதான், ரசூலுல்லாஹ் கரெக்டானவங்க வந்து சரிதான், கரெக்டா இல்லைங்கிற இதுவும் சரிதானா? அதை ஏத்துக்கிறேன்னா இது சரிண்டா அது சரியில்லைன்னு ஆயிரும், அது சரினா இது சரியில்லைன்னு எப்படி சொல்றாங்க உலமாக்கள் சொல்லிக்கொண்டு? இந்த ஹதீஸ் புகாரில் வந்துருச்சுல, நம்ம ஏத்துக்கிட்டா ஆகணும். ஏன் ஏத்துக்கிறேன்? புகாரில் பதிவு செய்ய இல்லை, நல்ல ஆள் நல்ல ஆளுக்கெல்லாம் சொல்றாங்க. இந்த ஆளுக்கு நல்ல ஆளுக்குன்னு பாக்குறாங்களே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலை இங்க கூட நிப்பாட்டுறாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அறிவிப்பாளர்களை பார்க்குற அளவுக்கு எதை பார்க்க மாட்டேங்கிறாங்க? இது யாரை டேமேஜ் பண்ணுது, எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுகிறது என்கிற ஒரு விஷயத்தை பார்க்காம இதை வந்து சரி காண்றாங்க. எந்த அளவுக்குலாம் சரி காண்றாங்க? இது ரசூல் சல்லாசத்துக்கு சொந்தக்காரங்களா இருந்திருக்கலாம். அந்த அம்மா சொந்தக்கார மகனும் இருக்கல, அக்கா தங்கச்சி அந்த மாதிரி உறவா இருந்திருக்கலாம். அல்ல பால் கொடுத்தாங்கல்ல கடைசியாக, அது பால் குடி தாயா இருந்திருப்பாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மு ஹராம்ங்கறவங்க பால் கொடுத்த ஒரு தாய். அப்ப அந்த அறிஞர்களும் பால் கொடுத்த யாருங்கிற வரலாற்றை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பால் கொடுத்த பட்டியலில் இந்த உம்மு ஹராம்ங்கிற பேரை என்ன செய்யல, வரவே இல்லை. இந்த உம்மு ஹராம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 40 வருஷத்துக்கு பிறகு மூத்தாவது. பால் கொடுக்கிறாள் ரசூல்லா விட 40 வயசு கூட அளவுக்கு கம்மியா இருக்குமா? ரசூல் சல்லாஹுக்கு பால் கொடுக்கறதா இருந்தா ரசூல்லா விட வயசு என்ன செய்யணும்? ஒரு 20 வயசு அந்த அம்மா கூட இருந்தா தான் பால் கொடுக்கும். பால் ரசூல்லாவுக்கு பால் கொடுக்குன்னு வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் ரசூல் சல்லாஹு 60 வயசுல இந்த அம்மாவுக்கு 80 வயசு இருக்கணும். ரசூல்லாவுக்கு 60 வயசு ஆயிருக்கும், நம்ம எத்தனை வயசு இருக்கணும்? 80 வயசு இருக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணுது? அதுக்கு பிறகு 40 வருஷம் வாழ்ந்து 120 வயசுல இவங்க கணக்கு படி மாவி அவளுடைய கடற்படையில சேர்ந்து இருந்திருக்கா. அந்த அம்மா வந்து பால் குடிக்கிற தாய் வயசுல இல்ல, ரசூல்லாவுடைய சின்ன வயசா இருந்திருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து ரசூல்லாவுடைய பால் குடித்தா இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே இது எதுக்கு பண்ண முட்டு கொடுக்கணும்? ஒரு மனசையார தள்ளிட்டு போப்பா, இது இஸ்லாத்தை டேமேஜ் பண்ணுது, இது ரசூல்லாவுடைய கேரக்டரை பொய்யாக்குது, குரானுடைய போதனைக்கு எதிராக இருக்கிறது. தூக்கி போட்ட முடிஞ்ச போய் டாபிக் எப்படி தூக்கி போடுறோம்? இது ரசூல்லா சம்பந்தப்பட்டு இல்ல. யாரோ ஒருத்தர் உன்னோட கூட இட்டு கட்டிட்டாரா விளங்கம்மா சொன்னாரா இது நமக்கு தெரியவில்லை. அது அவருக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம் மறுமையில் தெரியும். இப்ப நாம இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட சம்பந்தம் நடந்திருக்க முடியாது, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க சான்ஸ் இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்? அல்லாஹ் அல்லாஹ் இன்னக்கலால ஹுலுக்கினாலையும் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் என்று என்ன செய்யறான்ல அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான் மகத்தான நற்குணம். இதெல்லாம் மகத்தான நற்குணமா? உங்களை மாதிரி ஒரு ஆள் போய் ஒரு வீட்டில் போயிட்டு வந்தார்னா மகத்தான நற்குணம் சொல்லுவீங்களா? மகத்தான நற்குணம்னா என்ன அர்த்தம்? அதை வந்து அடுத்தவங்க சொல்லி பாராட்டக்கூடிய வகையில் இருக்க வேண்டும், அது மகத்தான நற்குணம். அப்ப மகத்தான நற்குணம் என்று சொல்லப்படுகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேரக்டரையே இது டேமேஜ் பண்ணுங்க போது இவங்க என்ன செய்யறாங்க? இது சரிதான் ஏத்துக்கிறனுங்கிறாங்க. இது இது ஏத்துக்கிற முறை கிடையாது.
இது இவங்க சொல்லக்கூடிய ஆட்சேபனை நீங்க கேட்டீங்க. நம்ம கொஞ்சம் படிப்படியா போவோம். முதலாவது இந்த ஹதீஸ் புகாரில எங்கெங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு, எந்தெந்த தலைப்புல கொண்டு வர்றாங்க அப்படிங்கறது முதல்ல நம்ம சொல்லுவோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறைஞ்சது 5 இடங்கள்ல இந்த ஹதீஸ கொண்டு வர்றாங்க. அதுல முதலாவதா பாபு துஆ பில் ஜிஹாத் வ ஷஹாதத்தி லில் ரிஜாலி வல் நிஸாஇ. முதலாவது பாடம் இந்த ஹதீஸ பதிவு செய்யக்கூடிய விஷயத்துல ஆண்கள் பெண்கள் இருவருமே துஆ கேட்கலாம். எதற்காக? அல்லாஹ்வுடைய பாதையில் நான் ஜிஹாது செய்ய வேண்டும், அதற்கு அல்லாஹ் புரிய வேண்டும் என்று. ஷஹாதத்தையும் ஆண்களும் பெண்களும் விரும்பலாம். பெண்கள் ஆண்கள் மட்டும் விரும்பக்கூடிய அல்லது துஆ கேட்கக்கூடிய ஒன்றல்ல ஜிஹாத் என்பது. பெண்களும் யாரெல்லாம் நானும் உன்னுடைய பாதையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பெண்களும் கேட்கலாம், ஷஹாதத்தை பெண்களும் கேட்கலாம் விரும்பலாம் என்று ஒரு பாடத்தை அமைத்து அந்த பாடத்துக்கு கீழே இந்த ஹதீஸ் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சு. முதலாவதாக சரி, இரண்டாவதாக ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லும் பொழுது எதிரிகளால் கொல்லப்படாமல் கூட்ட நெரிசல்களில் அல்லது வாகனத்திலிருந்து கீழே விழுந்து அல்லது வாகனம் திமிரி அதனால் கீழே விழுந்து வாகனத்தின் காலால் மிதிக்கப்பட்டு ஒருவர் இறக்கிறார், அதாவது நேரடியாக போர் நடந்து கொண்டிருக்கும் போது எதிரிகளால் கொல்லப்படாமல் ஒருவர் இறக்கிறார் என்றால் அவருடைய சிறப்பு என்ன? வாகனத்திலிருந்து கீழே விழுந்து வாகனம் அவர் மீது கால் வைத்த காரணத்தால் விழுந்த காரணத்தால் ஒருவர் இறந்தால் அவருடைய சிறப்பு என்ன? அல்லாஹ்வின் பாதையில் ஒருவர் கீழே வீழ்த்தப்பட்டு அதனால் மரணிக்கிறார் என்றால் அவருடைய சிறப்பு என்ன? அவரும் சிறப்புக்கு வரக்கூடிய அதாவது ஷஹீதுகளில் ஒருவராக ஆகுவாரா என்றால் பகுவம் இருக்கும், அவரும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் ஒருவர் என்ற ஒரு பாடத்தை அமைத்து அந்த பாடத்திற்கு கீழ் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஹதீஸ் என்னது படிப்போம். இன்னொரு பாடம் அமைக்கிறார்கள், பாப் ருகூபில் பஹ்ரி, கடலில் பயணம் செய்வது பொதுவா அது வியாபாரத்துக்காகவோ அல்லாஹ்வுடைய பாதையிலோ என்று ஒரு பாடம் அமைத்து அந்த பாடத்தில் கொண்டு வருகிறார்கள். நான்காவது பாடம், பாபு மாகீல ஃபி கிதாலி ரூமி, ரோமர்களோடு நடக்கக்கூடிய போரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம். இது நான்காவது பாடம். ஐந்தாவது பாடம் தோனிய, பாப் மன்சார கௌமன் ஃபகால இந்தஹும், ஒருவர் ஒரு கூட்டத்தாரிடம் செல்கிறார். கவனமாக கேளுங்க, கௌமன் வார்த்தை என்ன வருகிறது? கௌமன், ஒரு கூட்டத்தார், ஒரு சமுதாயத்தார், ஒரு குடும்பத்தார். கௌம் என்பதற்கு ஒரு குடும்பத்தாரை சந்திக்க செல்லும் பொழுது அவர்களிடமே அவர் ஓய்வெடுக்கிறார். உங்க வீட்டுக்கு ஒருத்தர் உங்களை சந்திக்க வருகிறார், உங்களிடம் ஓய்வெடுக்கிறார். காலை என்றால் முற்பகல் தூக்கம், முற்பகல் ஓய்வு. காலையிலிருந்து நடந்து வந்தோ அல்லது வாகனத்தில் வந்தவுடனே அந்த வெயில் நல்ல சூடாகும் பொழுது முகருக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் முகருக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா போறோம். அப்ப அதுக்கு கை நூலான்னு சொல்லுவாங்க, கை நூலா தூக்கம் காலை. சரி, இப்ப இவ்வாறு ஆறாவது ஒரு பாடத்திலையும் கொண்டு வராங்க. அந்த பாடத்துல என்ன? பாபு ருபியா பின்னஹார், பகலில் காணக்கூடிய கனவு. ரொம்ப பேர் சொல்லுவாங்க பகல் கனவு படிக்காதுன்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஒருவராகிய அவருடைய மாணவர் முகமது அறிவிக்கிறார், பகல் கனவும் இரவு கனவை போன்றுதான், படிக்கக்கூடிய கனவு படிக்கும். எந்த கனவுக்கு அல்லாஹ் எந்த விளக்கத்தை வைத்திருக்கிறானோ அந்த விளக்கம் நடக்கும். அது பகலில் பார்க்கப்பட்டாலும் சரி, இரவில் பார்க்கப்பட்டாலும் சரி. இவ்வாறாக ஆறு தலைப்புகளில் இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். சரியா? இப்ப இந்த ஹதீஸினுடைய உள் விளக்கத்துக்குள்ளார போறதுக்கு முன்னாடி முதலில் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் இந்த ஹதீஸை எப்போது அறிவிக்கிறார்கள்? உம்மு ஹிராம் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கடலில் பயணம் செய்து சென்று அந்த கடலிலிருந்து இறங்கும் போது வாகனத்தால் மிதிக்கப்பட்டு இறந்ததற்கு பிறகு இப்படி ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்களா, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்களா? கேள்வி கேட்டது புரியுதா? முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் கிலாபத்தினுடைய 30 ஆண்டுக்கு பிறகு வருகிறது. அப்ப அதுக்கு பின்னாடிதான் இந்த சம்பவம் நடக்குது. இப்ப கேள்வி என்ன, இந்த சம்பவம் உபாதா இப்னு சாமிக்குரிய மனைவியாக இருந்த உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹு தனது கணவனார் உபாதா இப்னு சாமிக்கோடு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக பயணம் செய்து சென்றார்களா இல்லையா? உபாதா இப்னு சாமித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா ரோமர்களோடு ஜிஹாத் செய்வதற்காக பயணம் செய்து சென்றார்களா இல்லையா என்றால், சென்றார்கள் என்று இவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். மறுக்க முடியாது. ஏன் உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா ரோமர்களோடு நடந்த போரில் அவர்கள் கொல்லப்பட்ட செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களது மௌத்து எப்படி நடந்தது என்பது பதிவு செய்யப்பட்டுவிட்டது. சரியா? சரியா இல்லையா? அந்த போரில் தான், இந்த விதத்தில் தான் அவர்களுடைய வஃபாத் நிகழ்ந்தது என்பது பதிவு செய்யப்பட்டுவிட்டது. அப்ப இந்த சம்பவம் வரலாற்றிலே நிகழ்ந்தது உண்மை என்றால், இந்த சம்பவம் இப்படி நடக்கும் என்று உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகவும் அல்லது உம்மு ஹிராமுடைய சகோதரியின் மகனாகிய ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர் அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் மூலமாகவும் இந்த சம்பவம் நடப்பதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்த இந்த ஹதீஸ், அதில் உள்ள கருத்துகள் அனைத்தோடும் நபி சொன்னதுதான் என்பது முடிவாகிவிடுகிறது. அது நிகழ்ந்த ஒன்றுதான் என்பது முடிவாகிவிடுகிறது. புரிஞ்சுச்சா இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸை நீங்க பொய்யில் மறுத்துவிட்டு சென்றீர்கள் என்றால் அது எங்க போய் உங்களுக்கு இடிக்கும்? எங்க போய் உங்களிடத்தில் கேள்வியை எழுப்பும்? அப்ப உம்மு ஹிராம் ரழியல்லாஹு அன்ஹா கொல்லப்பட்டார்களா இல்லையா, அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களது மரணம் நிகழ்ந்ததா இல்லையா என்று. புரிஞ்சுச்சா? இப்ப ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கேள்வி வரும்? கொல்லப்பட்டாங்க தானே, ஆனா இந்த சம்பவம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாமே என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால், இந்த ஹதீஸ் உம்மு ஹிராமுடைய வஃபாத்துக்கு பிறகுதான் மக்களிடத்தில் பிரபலமாக இருந்தது என்றால் நீங்க சொல்லக்கூடிய ஐயம் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேட்குறது புரியுது உங்களுக்கு? உம்மு ஹிராமுடைய மௌத்துக்கு பிறகுதான் இந்த ஹதீஸே மக்களுக்கு சொல்லப்படுது. உம்மு ஹிராம் இதுல எப்படி வருகிறது? உம்மு ஹிராமே அறிவிப்பதாக வருகிறது. அதே போல அனஸ் அறிவிக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்குது? ரசூலுல்லாஹ் ஹயாத்தா இருக்கும் பொழுது இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. அடுத்த சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அதுக்கு பிறகு சம்பவம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறது. அப்ப உம்மு ஹிராம் இதே போல ரோமர்களுடைய யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போயிருக்கும் போதுதான் கொல்லப்பட்டார் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது நீங்கள் உண்மை என்று ஏற்றுக்கொண்டால், அப்ப எதுவும் உண்மைதான், இந்த சம்பவம் உண்மைதான். ஏன் இந்த சம்பவத்திலே வெறும் நபியை அவங்க பேசுற மாதிரி பேசுவோம், நீங்க சொல்ற மாதிரியே உங்க சந்தேகத்துக்கு நாங்களும் ஒத்து போறதா இருந்தா
உலகத்தில் உள்ள சஹாபாக்கள் இருந்து தாபியங்கள் இருந்து இமாம்கள் இருந்து எல்லா அறிஞர்களையும் தூக்கி விளாசிட்டு ஆகாரமும் கொடுத்தாலே இப்படிப்பட்ட பேரறிஞர் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்படிப்பட்ட மகா வல்லுவர் ஈமானை பாதுகாப்பதற்காக ஈமானுக்கு அடிபடுது ஈமான் டேமேஜ் ஆகும் ஈமானை டேமேஜ் ஆகாமல் அப்படியே 1.5 மாசம் தங்கமாக பாதுகாக்கக்கூடிய இப்படிப்பட்ட அறிஞரை கொடுத்தாலே இது பின்னாடி நம்ம போயிருவோம் அப்படின்னு போலாம் சொன்ன உதாரணத்துக்கு எப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க எந்த கேள்விக்கு அப்ப நீங்க உம்மு ஹிராமுடைய சம்பவத்திற்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சொல்லணும் இந்த சம்பவம் என்பது ரசூலுல்லா வீட்டுக்கு சென்றார்கள் அந்த அவர்கள் பேர் பார்த்தார்கள் என்பதோடு நின்றிருந்தால் நீங்க கேட்கிற கேள்வியில நம்ம அடுத்த அதுக்கு பதில் சொல்லுவோம் அதோட அடிக்கிருந்த அதிசு மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பை மிகப்பெரிய ஒரு முன் அறிவிப்பை நடக்கக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நபி சொன்னது போன்றே அந்த சம்பவம் நடக்கிறது நபி புரிஞ்சா இல்லையா நபி எப்படி முன்னறிவிப்பு செய்தார்களோ அதே போல நடக்குது எப்படி வந்து ஹதீஸ்ல முதல்ல தூங்குறாங்க சிரித்து எந்திரிக்கிறாங்க சிரிப்பதற்கு என்ன காரணம் அல்லாஹ்வுடைய பாதையிலே முஜாஹிதர்கள் கடலிலே செல்வது மன்னர்கள் கட்டில்களின் மீது அமர்ந்திருப்பதை போன்று நான் பார்க்கிறேன் உடனே சொன்னார் அவர்கள் ஒருவராக என்னை அல்ல ஆக்குவதற்கு துவா கேளுங்கள் நபியே மின்னும் நீ அவர்களில் ஒருவர் தான் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது தடவை தூங்கி எந்திரிக்கிறாங்க திரும்ப சிரிக்கிறாங்க திரும்ப பெண்மணி கேட்கிறாங்க யார் சூழலா என்ன சிரிப்பு சொல்கிறார்கள் நான் இப்போது ஒரு கூட்டத்தை பார்த்தேன் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை பார்த்தேன் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நானும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் துவா கேளுங்கள் நபி திரும்ப சொல்கிறார்கள் நீ முந்தைய கூட்டத்தை சேர்ந்தவர் என்று அப்ப என்ன அர்த்தம் முந்தைய கூட்டத்திலே உங்க ஹயாத் முடிஞ்சு முந்தைய கூட்டத்திற்கு பிறகு நீங்கள் உயிராக இருப்பவர்களாக இருந்தால் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க இரண்டாவது கூட்டத்திற்கும் துவா கேட்டிருப்பார்கள் அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்க முந்தைய கூட்டத்தில் நீங்க அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் அப்ப என்ன அர்த்தம் அதிலிருந்து நீங்க வெளியே வர மாட்டீர்கள் அதிலிருந்து நீங்க வாழ்க்கையில் மீற மாட்டீர்கள் முடிஞ்சு அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அதே போல முதல் முஜாஹிதீன்களுடைய அந்த கூட்டத்திலேயே உம்மு ஹராம் ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகி விடுகிறார்கள் இரண்டாவது செல்லக்கூடிய முஜாஹிதீன்களுடைய பட்டியலில் அவர்கள் இருக்க இடம்பெறவில்லை அவர்கள் வாழவில்லை அப்ப இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு தீர்க்க தரிசனம் எப்படி நடக்கிறது புரியுதா உங்களுக்கு சொல்றது யதார்த்தமாக நடக்கிறது அல்லாஹ் அவர்களுடைய கண்களில் காட்டினார் நபிமார்களுடைய கனவு வஹி நபிமார்களுடைய கனவு வஹி எப்படி ரசூலுல்லாஹ் வர்ணித்தார்களோ அப்படியே சம்பவம் நடந்தது உம்மு ஹராம் ரழியல்லாஹு அன்ஹா அந்த முதல் அந்த பட்டாளத்திலே அவர்கள் ஷஹீதாகி இறந்து விடுகிறார்கள் அப்ப அடுத்து நபி அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்றார்கள் அங்கே தங்கினார்கள் தூங்கினார்கள் என்பதும் உண்மையாக நடந்ததாக ஆகிவிடுகிறதா இல்லையா சொல்லுங்க இல்ல ஹதீஸ்ல உள்ள மேல உள்ள ரெண்டு வரி தான் எங்களுக்கு ஆட்சேபனை கீழே உள்ள ரெண்டு வரி ஆட்சேபனை சொல்லுவீங்களா அது என்ன அறிவிப்பு திறந்தது எந்த ஹதீஸிலே பின்னால் வரக்கூடிய கூட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் முன்னால் உள்ள ரெண்டு வரி அது இல்லாம ஹதீஸே எங்கேயுமே வரல இந்த 5 அறிவி 6 பாடங்கள்லையும் சரி அல்லது வந்து முஸ்லீம்கள் அறிவிக்கக்கூடிய பாடங்கள்லையும் சரி முன்னாடி உள்ள ரெண்டு வரி இல்லாம எங்கேயுமே இல்லை இன்னும் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் ஏனைய ஹதீஸ் நூல்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராமுடைய வீட்டுக்கும் உம்மு சுலைம் என்று அக்கா தங்கச்சி அவங்களுடைய வீட்டுக்கு மதினாவின் வாழ்க்கையிலே ரெகுலராக செல்லக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தது சஹாபாக்களால் அறியப்பட்டவர்களாக இருந்தது அறியப்பட்டவர்களாக சஹாபாக்கள் கேட்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இதே புகாரில வரக்கூடிய அறிவிப்பு வீட்டுக்கும் செல்ல மாட்டார்கள் தங்களுடைய மனைவிமார்களை தவிர வேறு ஒரு வீட்டுக்கு உம்மு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல மாட்டார்கள், உம்மு சுலைமுடைய வீட்டுக்கே தவிர. அப்ப நபியிடத்தில் கேட்கப்பட்டது பத்தியிலே, எங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேங்க நீங்களே, உம்மு சுலைமுடைய வீட்டுக்கு உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு மட்டும் போறீங்களே. அப்ப நபி சொல்கிறார்கள், இன்னி அர்ஹமுஹா, நான் அவர் மீது கருணை காட்ட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அவருடைய சகோதரர் எனக்காக கொல்லப்பட்டார், அவருடைய சகோதரர் எனக்காக கொல்லப்பட்டார். பிகர் மஹூனால படுகொலை செய்யப்பட்ட சஹாபியில ஒருத்தர் தபால கொண்டு போகும் பொழுது பின்னாடி இருந்து ஒருத்தர் குத்துலாம் பாருங்க, ஈட்டியார் அந்த கபீலா தலைவருக்கு முன்னாடி இவங்க தபால கொடுத்தப்ப அவன் இஷாரா காட்டான், பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து குத்துலா ஈட்டியில ஈட்டி நெஞ்சு வழியா வெளியே வந்துச்சு, கல்லா உரப்பில் காபத்தி புஸ்து, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்தா போறார். அவருடைய அவர் மீது நான் கருணை காட்ட வேண்டும், இறக்கப்பட வேண்டிய வீட்டார்கள் இவர்கள். சரியா? அப்ப இந்த சம்பவம் சஹாபாக்களால் அறியப்பட்ட ஒன்றாக இருந்தது, நபியிடத்தில் இது குறித்து கேட்கப்பட்டது, நபியிடத்தில் இது குறித்து கேட்கப்பட்டது. மற்ற வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்களே, அதாவது மற்ற வீட்டில் போய் இப்படி தங்க மாட்டேங்கிறீங்களே, உம்மு சுலைமுடைய வீட்டுக்கும் உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு மட்டும் போய் எப்ப வேணாலும் போறீங்க, மற்ற வீட்டுக்கு அசூலா போயிருக்கலாம், எப்பயாவது ஒரு தடவை போலாம், தான கூப்பிடாமலே ரசூலா விருந்துக்கு கூட கண்டிப்பா போவார். யஹூதியாவே ஒரு விருந்துக்கு அழைத்த போது நபி சென்றார், ஆனா அழைக்காமலேயே தான விருப்பமாக சென்று இப்படி உணவருந்துவதோ சாப்பிடுவதோ தங்குவதோ எங்களுக்கும் விருப்பம் தானே நபியே. புரியுதா? யாருக்கு விருப்பம் இருக்காது அல்லாஹ். அப்ப இவர்கள் இந்த ஹதீஸுடைய முதல் ரெண்டு வரியை மறுத்தாங்கன்னு சொன்னா எப்படி கேடு கட்ட மடத்தனத்தில் கொண்டு போய் விடும்? இதுக்கு கீழே வரக்கூடிய அடுத்த நாலு வரையும் அஞ்சு வரையும் சேர்த்து மறுக்கணும், அதை மறுக்க முடியுமா? அதை மறுப்பது சூரியனை மறுப்பதை போல, இருக்கின்ற பகல் இரவை மறுப்பதை போல முகாபரம். எதை அடுத்த நாலு வரியில அந்த பெண்மணிகள் அறிவிக்கிறார்களோ அல்லது அனஸ் அறிவிக்கிறாரோ அல்லது ஏனைய சகாபாக்கள் அறிவிக்கிறார்களோ அந்த அடுத்த நாலு வரி ஐந்து வரி என்பது என்ன? நிகழ்ந்த உண்மை, யதார்த்த வரலாறு, பதிவு செய்யப்பட்ட வரலாறு. வகிதா நம்ம வகை நம்புறோம், அவங்க நம்பலையா? வகை நம்பிட்டு பிரச்சனை இல்லையா? புரியுதா உங்களுக்கு? நிகழ்ந்த ஒன்று. அப்ப இதை மறுக்க முடியுமா? இதை மறுக்க முடியாது. ஏனென்றால் சம்பவம் இப்படித்தான் நடந்தது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சம்பவம் இப்படித்தான் நடந்தது. அப்ப உம்மு ஹராம் கொல்லப்பட்டார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி உண்மை. ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னது போன்றே அந்த நிகழ்வு நடந்து முடிந்து விட்டது. அப்ப அது சரி என்று சொன்னால், அது நிகழ்ந்தது உண்மை என்று சொன்னால், உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் சென்றதும் உண்மை, சாப்பிட்டதும் உண்மை, படுத்து தூங்கியதும் உண்மை. இப்ப நம்ம அடுத்த கடத்துக்கு போவோம். ஆட்சேபனை வருது, உங்களை மாதிரி புத்திசாலிகளுக்கு, உங்களை மாதிரி அறிவாளிகளுக்கு, விஞ்ஞானிகளுக்கு ஏன் வரக்கூடாதா? அறிவாளியா இருந்தாலும் வழிகேடு வரக்கூடாதா? அவர் சொன்னாரு, நமக்கு எப்பவுமே அவருக்கு இருக்கு. என்னங்க இவன் பாருங்க என்ன பிரச்சனை? இப்ப இவன் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த கேரக்டரை பார்க்கணுமா? கண்டிப்பா பாருங்க, எல்லாரும் பார்க்கிறார்கள். இமாம் புகாரியும் பார்த்திருக்கிறார்கள், இமாம் முஸ்லிம் பார்த்திருக்கிறார்கள். இமாம் புகாரி முஸ்லிமுக்கு மேல துருவி துருவி நோட்டி நோட்டி பார்க்கக்கூடியவர்கள் யார்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து வாட்ச் பண்ணக்கூடியவர். எப்படி சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு அந்நிய பெண்ணையும் கை தொட்டதில்லை, பையத்து வாங்கினாலும் இப்படித்தான் வாங்குவார்கள் என்று. புரியுதா? அப்ப இவ்வளவு உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள், ரசூலுல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னும் கொஞ்சம் யாரு கூட இருக்கிறாங்க? உபரதியல்லாம் இருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் நபியினுடைய ஒவ்வொரு செயலையும் கேட்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு அந்த சலூலுக்கு அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு போய் தொழுக வைக்க போறாங்க. அப்ப உபர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வின் தூதரே அவர் முனாஃபிக்காயிட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவனாயிட்டு தொழுக வைக்க போவாதீங்கன்னு சொல்லி சட்டையை பிடிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த அளவுக்கு நபியினுடைய செயல்களில் எந்த ஒன்றாவது தாங்கள் விளக்கி வைத்த மார்க்கத்திற்கோ அல்லது சிந்தனைக்கோ மாற்றமாக இருக்குமேயானால் கேள்வி கேட்கக்கூடியவர்களா அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். அதனாலதான் உதேபியா ஒப்பந்தத்தில் உமர் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறார்கள், அரசுடெல்லாம் நாம் உண்மையாளர்கள் ஆயிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் இருக்கிறோமே, நம்மில் கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கவாசிகள் ஆயிட்டு அவர்கள் இருப்பது பொய்யாயிட்டு அவர்கள் வந்திருப்பது சைத்தானுடைய பாதையாயிட்டு அவர்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகவாதிகள் ஆயிட்டு அப்படி இருக்க நாம் ஏன் மார்க்கத்தில் படித்து போக வேண்டும் அல்லாஹ்வின் தூதரே கேட்டாங்களா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நீங்கள் ஏன் நிராகரிக்க வேண்டும்? அவர்களுக்கு விசாலமான ஒரு ஹதீஸ் உங்களுக்கு ஏன் விசாலமாகவில்லை? அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹதீஸை உங்களால் ஏன் அங்கீகரிக்க முடியவில்லை? அவர்கள் காணாத ஒரு குறையை நபியின் மீது நீங்கள் கண்டுவிட்டீர்களா? ஆட்சேபனைக்கு உரியது என்று சொன்னால் யார் ஆட்சேபனை செய்வதற்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள்? யாரு? சஹாபாக்கள். நபியிடத்தில் கேள்வி கேட்டார்கள், கேள்வியே கேட்கக்கூடாது என நீங்க எதுவுமே செய்யக்கூடாது என்று இருக்கவில்லையே, எத்தனை விஷயங்களை கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில். வெளியே வந்து மற்ற சகாபாக்கள் நடக்கல, நானும் மறந்தல தொழுகை சுருக்கப்படும். இந்த சஹாபி பேருக்கு ரொம்ப அழகா பலாயா ரசூலல்லா பக்கு தாலிக்க கதுவக்கா ரெண்டுத்துல ஒன்று நடந்திருக்கு அல்லாஹ் தூதரே. எப்படி சொல்றாங்க? ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கிறது அல்லாஹ் தூதரே. அப்ப சஹாபி சுல்லா இப்படி அழுத்தமா சொன்னாரு அப்படின்னு சஹாபாக்களை பார்த்தா எல்லாரும் பாக்குறாங்க, எல்லாரும் மௌனமா இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, தலையசிக்கிறாங்க. செயல்பாடுகளில் எந்த ஒன்றாவது தாங்கள் விளங்கி வைத்திருந்த மார்க்கத்திற்கு ஆட்சேபனையாக இருக்குமேனால் என்ன செய்வார்கள்? கேட்பார்கள், விளக்கம் கேட்பார்கள். ஆட்சேபனை இல்லை, அதாவது எட்டுதான் அல்ல, எப்படி விளக்கம் கேட்பார்கள். நாளைக்கு மறுமையை ஆண்களும் பெண்களும் அம்பலமாக வருவார்கள், ஆடை இல்லாமல் வருவார்கள். கேள்வி கேட்டாங்களா இல்லையா? யாரும் சொல்லலாம் ஆண்களையும் பெண்களையும் பக்கத்திலேயே அப்படி அல்லா இருப்புவா? சிலர் சிலரை பார்த்து விட மாட்டார்களா? கேட்டாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷா பார்வை கீழே வராது, அடுத்தவனை பார்க்கும் அளவுக்கு சிந்தனை இருக்காது, ஒவ்வொருவருக்கும் அவர் அவருடைய பிரச்சனை அவருடைய அவரை ஈடுபடுத்தி இருக்கும், அதனால பக்கத்தில் உள்ளவங்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இந்த சம்பவம் சஹாபாக்களுடைய காலத்திலே அறியப்பட்ட ஒன்றாக இருந்தது. எனவேதான் எப்படி கேட்கப்படுகிறது அண்ணன் சொல்லுகின்றார்கள், யார் 10 வருஷம் வேலை செஞ்சு அனுப்பி சொல்றாங்க, லம் யகுன் யத்குலு பைதம்மில் மதீனத்தி கைர பைத் உம்மி சுலைமின் இல்லா அல அஸ்வாதி, மனைவிமார்களுடைய வீடுகள் அல்லாமல் உம்மு சுலைமுடைய வீட்டை தவிர வேறு எந்த வீட்டுக்கும் நபி அவர்கள் செல்ல மாட்டார்கள். நபியிடம் கேட்கப்பட்டது பத்தியில் அளவு நபி சொன்னார்கள், இன்னி அர்ஹமுஹா, நான் அவர்கள் மீது கருணை காட்ட விரும்புகிறேன், அவருடைய சகோதரர் எனக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டிருக்கிறார். முடிச்சா சரி, இப்ப வாங்க. இப்ப உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா இவர்களை பொறுத்தவரை இவர்கள் மதீனாவை சேர்ந்தவர்கள். சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹலாவுடைய வீட்டுக்கோ உம்மு சுலைமுடைய வீட்டுக்கோ இந்த அளவு அவர்கள் நெருக்கம் காட்டியது ஏன்? இந்த அளவு நெருக்கம் காட்டியது ஏன்? நம்பர் ஒன், முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா வாசிகளோடு உறவு முறை, ரிலேஷன்ஷிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனா வாசிகளுக்கு உறவு, கராபத், சொந்த பந்தம் இருந்ததா இல்லையா? இவர்கள் தான் முதல்ல சஹி புகாரி சஹி முஸ்லீம் கடைசியில் அதுல உள்ளதிலே கை வச்சுட்டாங்க. வரலாறுகளை எங்க எடுத்து படிக்க போறாங்க? சீராவை எங்க எடுத்து படிக்க போறாங்க? படிக்க மாட்டாங்க. யாராவது சீரா படிச்சவங்க இருக்கிறாங்களா? இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவு முறை மதீனாவிலே இரண்டு பெரிய வழிகளில் சம்பந்தப்படுகிறது. எந்தெந்த வழிகளில்? முஹம்மத் இப்னு அப்துல் முத்தலிப் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிப் யாருன்னு சொன்னா, இவர் மதீனாவுடைய பிறந்தவர், மதீனாவுடைய பெண்ணுக்கு பிறந்தவர். முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம். இந்த ஹாஷிம் இருக்காரு, இவர் மதீனாவுக்கு போயிருந்தப்ப அங்க நிக்காஹ் செய்யறார். சரியா? நிக்காஹ் செஞ்சுட்டு அங்க குழந்தை பிறந்தது. இவர் மக்காவுக்கு வந்துடுறார், மக்கால வந்து இவர் இறந்து போயிடறார். இப்ப என்ன செய்யறாங்க? இங்க இவருடைய குழந்தை, ஹாஷிமுடைய குழந்தை வளர்ந்துட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம்தான் குறைஷி வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் முத்தலிப் என்ன செய்யறாரு, இந்த குழந்தைய மதீனாவுக்கு போய் கூட்டிட்டு வர்றாரு. தன்னுடைய வாகனத்துக்கு பின்னாடி வச்சு கூட்டிட்டு வந்த உடனே அரபுகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், ரே முத்தலிப் எங்கேயும் போய் நல்ல அழகான அடிமையை வாங்கிட்டு வராருப்பா, நல்ல அழகான அடிமையை வாங்கிட்டு வராருப்பா அப்துல் முத்தலிப், முத்தலிப்புடைய அடிமைப்பா அப்படின்னு சொன்னாங்க. எப்பா அவர் சொன்னாரு, ஏன் அடிமை இல்லப்பா, இவர் ஹாஷிமுக்கு பிறந்த மகனப்பா, இவர் பேர் ஷைபாப்பான்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியில பேர் எது பிரபலமாயிடுது, ஷைபாங்கிற பேர் போயிட்டு எந்த பேர் பிரபலமாயிடுது. மக்காவுக்குள்ளார வந்தப்ப இவர் முத்தலிப்புடைய அடிமை அப்துல் முத்தலிப்னு சொன்னாங்கல்ல, அந்த பேரே பிரபலமாயிடுச்சு. அப்துல் முத்தலிப்பு எங்க உள்ளவரு? எங்க உள்ளவரு? மதீனாவை சேர்ந்தவர். சரி, அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லா, இவர் எங்க கல்யாணம் பண்றாங்க? எங்க கல்யாணம் பண்ணாங்க? மதீனாவிலே பனுநஜார் வம்சத்திலே நிக்காஹ் செய்கிறார். புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கு ஹிஜ்ரத்துக்கு முன்பே உறவுகள் இருக்கிறார்கள். எங்கே? மதீனாவிலே இருக்கிறார்கள். பாட்டு வழியிலே உறவுகள் இருக்கிறார்கள். பிறகு தாய் வழியிலே தாய் மாமன்கள், மாமிகளுடைய உறவு முறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே இருக்கிறது. அப்ப இந்த உம்மு ஹலால் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தாய் வழியிலே, ஏன்னா அவங்க அங்கே வளர்ந்தவங்க, அந்த வழியிலே அவர்கள், அதாவது தாய் வழி சொந்தத்திலே இருக்கிறார்கள், தாய் வழியின் வகையிலே சொந்தத்தில் இருக்கிறார்கள். அப்ப அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுக்கு சகஜமாக செல்ல முடிந்தது. இப்ப எப்ப மகரமாகி விடுகிறார் ஹாலா, தாய் வழியில சகோதரிகளாக ஆகிவிடுகிறார்கள். இப்ப இவங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, எல்லாமே இந்த கணக்கு தான் இவங்களுக்கு. எப்படி? இவங்களுடைய வயசுல கணக்கு பார்ப்பாங்க. யார் வயசுல? இவங்க வயசுல கணக்கு பார்த்துட்டு கடைசியில முடியாதுமா. இப்ப எந்த கணக்கு பாக்குறாங்க? அடுத்து இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு மூணு நாலு விஷயங்கள் நம்ம மறக்க வேண்டியது. தாய் வழியில சின்னம்மா பெரியமாவாக வர்றாங்கன்னு சொன்னா, அப்ப ரசூலுல்லாஹி இவங்களுக்கு இவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்க முடியுமா அப்படின்னு இருந்தா இவங்களுடைய பலவீனமான அறிவு சொல்லுது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? சின்னம்மான்னு சொன்னா எத்தனை வயசுல இருக்கணும்? அம்மாவோட நாலு வயசு கம்மியா இருந்தாதான் சின்னம்மா. அம்மாவோட நாலு வயசு பெருசா இருந்தாலும் பெரியம்மா. இது ரெண்டு புள்ள பெருக்கிற உங்க ஊர்ல வேணா இருக்கலாம், ஒரு மனைவி கட்டிக்கிட்டு ஒண்டியா அலுவல உங்க வீட்டுல வேணா இருக்கலாம். பரதார மனம் செய்யக்கூடிய அந்த கலாச்சாரத்திலே சென்று பாருங்கள், அப்போது தெரியும் சின்னம்மா பெரியம்மாக்களுக்கும் சச்சா பெரியந்தாக்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். இவர் எப்படி கணக்கு போட்டாலே, இவர் சாதாரண சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில அல்லாஹ் வச்சிருக்கிற தவறையே கணக்கு போட்டாலே இப்படி சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில அல்லாஹ் படைச்சிருக்கிற அமைச்சிருக்கிற சோறு அதையே கணக்கு போட்டாலே எப்படி என்ன ஒரு சோறு எப்படி இந்த பக்கம் இந்த வீடு இந்த பக்கம் இந்த வீடு ரெண்டு கிட்ட ஒரு சோறு எப்படி இருக்கும், அப்ப எப்படி சொர்க்கம் சொர்க்கம் வானத்திலேயே நரகம் தூங்கி இருக்க முடியும், முடியாது முடிச்சு. இப்ப இது மனத்தில் புரியுதா உங்களுக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலாவாக இருப்பதற்கு சிறிய தாயாக இருப்பதற்கு என்ன அவசியம் இல்லை, ரசூலுல்லாஹுடைய அம்மாவுடைய வயசுக்கும் இவங்களுடைய வயசுக்கு இடையில பக்கத்து பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. பேர் பார்ப்பது என்பது தொடுவதையும் நெருக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒன்று சொல்லலாம். சரியா, நம்ம என்ன கேட்கிறோம், மகரமான ஒரு பெண்ணை, மகரமான ஒரு பெண்ணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடுவதை தடுத்திருக்கிறாரா? தடுக்கவில்லை. இப்ப பாருங்க, அஜ்னபியா அந்நிய பெண்கள் என்று அல்லாஹ் பிரித்து விட்டார். அது போக தாயை, தாயுடைய சகோதரிகளை, தந்தையின் சகோதரிகளை, தனக்கு பால் கொடுத்த தாயை, தனக்கு பால் கொடுத்த தாயை, அதே போல தன்னுடைய தாய் பால் குடித்த இடத்தில் பால் குடித்த தாயை, தன்னுடைய தாய் பால் குடிச்சிருந்தாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கிட்ட பால் குடிச்சாங்க, அடுத்த 20 வருஷம் கழிச்சு அந்த அம்மா இன்னொரு பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்க. உங்க ஊர்ல வேணா முடியாம இருக்கலாம், நீங்க ரெண்டோட முடிச்சிருக்கீங்க கணக்கு, இப்ப ஒன்னோட முடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முஸ்லிம்கள் எல்லாம் இப்போது தரமான வாழ்க்கையை விரும்புகிறார்கள், எனவே முன்னாடி மாதிரி அதிகமா புள்ள பெண்கள் கிடையாது. இவர் சொன்ன வார்த்தை முன்னாடிதான் முஸ்லிம்களுக்கு விளக்கம் இல்லாம இருந்துச்சு, நிறைய பெற்றுக் கொண்டார்கள். இப்ப முஸ்லிம்களும் தங்களது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தரமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், எனவே இப்ப முஸ்லிம்களும் அந்த பெருத்து கண்டவர்களுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி திருமணி பத்திரிகை பேட்டி கொடுக்கிறார். அப்ப இந்த அளவுக்கு சிந்தனை உள்ளவர்களிடத்துல போயிட்டு இது புரியுமா? இப்ப பாருங்க என்ன வார்த்தை பாருங்க, பேர் பார்த்தார்னு சொன்னா தொடர்றதையும் நெருக்கத்தையும் கொடுக்குமா? உனக்கு எங்க அந்த வார்த்தை இருக்குது? இப்ப பாருங்க, இப்ப ஒரு அம்மாவை நீங்க உங்க வண்டிக்கு பின்னாடி, உங்க வண்டியில டூ வீலர்ல பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு போறீங்க, உடல் நெருக்கம் ஏற்படுமா ஏற்படாதா, இச்சை ஏற்படுமா? அல்ல பாதுகாப்பு அதான் ரெண்டு உறவு ஏற்படும். உங்க அம்மாவுடைய சகோதரி, உங்க அம்மாவுடைய சகோதரி ரெண்டு பேருக்கும் ஒரே வயசே வச்சிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அவரும் அவருடைய சின்னம்மாவுக்கு இடையில 3-4 வயசுதான் வித்தியாசம் இருக்கும், புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப அதே போலதான் தாய்க்கு மாமி அத்தாவுடைய சகோதரி, அத்தாவுடைய அத்தாவுடைய சகோதரியே யாரெல்லாம் சகோதரி உனக்கு தெரிஞ்சதுன்னா இந்தியா சகோதரி தான் தெரியும். அரபு நாட்டில் 3 சகோதரி இருக்காங்கப்பா, அரபு நாட்டில் எத்தனை சகோதரி உனக்கு அதுவே தெரியாத, 3 சகோதரி. ஒன்று என்ன, அத்தாவாலும் அம்மாவாலும் ஒருமித்த சகோதரி. எப்படி அத்தாவாலையும் அம்மாவாலையும் ஒரு ஒன்றிணைந்த சகோதரி, ரெண்டு பேருக்கு அத்தா அம்மா ஒண்ணு, இவங்களை வந்து அஹ்ஷபீக் என்று சொல்வாங்க. இன்னொரு சகோதரி அத்தா ஒன்று அம்மா வேறு, அஹுன் அல்லாத்தி என்று சொல்வார்கள், அத்தா ஒன்று அம்மா வேறு. இன்னொரு சகோதரி அஹுன் அஹியாபி, அம்மா ஒன்று அத்தா வேறு. அம்மா கல்யாணம் பண்ணாங்க, 2-3 குழந்தை பிறந்துச்சு, கணவன் ஒப்பாத்து ஆயிட்டாரு, அழகு தலா கூட்டாரு, இப்ப அதுக்கு அடுத்து இந்த அம்மா மீண்டும் கல்யாணம் பண்றாங்க, இப்ப சகோதரிகள் பிறகுறாங்க. இவங்க எல்லாம் சகோதரியா இல்லையாங்க? உனக்கு தெரிஞ்சது என்ன, முதல்ல ஒண்ணுதான் தெரியும், ரெண்டாவதுல தெரியாது உனக்கு. உங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பின்னாடி உள்ள ரெண்டு தெரியுமா? தெரியாது, ரொம்ப பேருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அப்ப இப்படி சகோதரத்துவம் என்பது, அதாவது எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், உம்மு ஹராமும் உம்மு சுலைமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயோடு சகோதரிகளாக வருவதற்கு நூற்றுக்கணக்கான உறவு வழிகள் இருக்கின்றன. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லல, 1400 வருஷத்துக்கு பிறகு வந்து நம்ம சொல்லல, இதை இதில் 400வது ஆண்டுகளிலேயே பின்னாடி வந்தவங்க. ஏன்னா அப்ப ஹதீஸ்கள் வந்து பிரபல்யமா பேசப்படும் பொழுது கிறிஸ்தவர்களும் மார்க்கத்துக்குள்ளார வர்றாங்க, யூதர்கள் மார்க்கத்துக்குள்ளார வர்றாங்க, அல்லாவே இஸ்ரேன்னு சொன்ன கூட்டமும் மார்க்கத்துக்குள்ளார வருது. அப்ப அந்த மாதிரி மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, அப்ப ஒட்டுமொத்த மார்க்கறிஞர்கள் யாரு, புத்த மார்க்கறிஞர்கள் இருந்து யாரு மூலமாக ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டு ஹதீஸ் தரப்பிரிக்கப்படுகிறதோ அந்த மார்க்கறிஞர்கள் தான் சொன்னார்கள். பதில் என்ன பதில், நீங்க விளங்குற மாதிரி அந்நிய பெருடைய வீட்டுக்குள்ளார போலப்பா இவர்கள் தன் தாய் வழியில் தனக்கு ஹாலாவாக ஆகக்கூடிய, தனக்கு ஹாலாவாக சிறிய தாயுடைய உறவில் வரக்கூடிய பெண்களின் வீட்டுக்கு தான் அபிசல்லாலே சிறம் சென்றிருந்தார்கள். அப்ப அப்படிப்பட்டவங்க பேர் பார்த்தா என்ன, சாப்பாடு ஊட்டி விட்டா என்ன, ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் பாருங்க, எந்த அறிவிப்புலையுமே இந்த 5 அறிவிப்புகள்லையுமே ஒரு அறிவிப்புல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் சென்ற போது அங்கே நபியும் உம்மு ஹராமையும் தவிர வேறு யாரும் இல்லை என்ற எந்த வார்த்தையுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு, எப்படி நீட்ட ஒரு பெண்ணோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருந்தார்கள் என்ற வார்த்தையை கொண்டு வர ஹதீஸ் இருக்குதா? புரியுதா உங்களுக்கு? எனவேதான் இமாம் புகாரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இமாம் புகாரி எத்தனாவது செய்த வராங்க உதாரணத்துக்கு ஹதீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல் அஹமாத், யஹ்யா, முஹம்மத், யஹ்யா, அனஸ். அப்ப 6வது ஆளா யார் வரா, இமாம் புகாரி வரா. இன்னொரு அறிவிப்புல பாருங்க, அப்துல்லா, லைஸ், யஹ்யா, முஹம்மத், ஹப்பான், அனஸ், இதுலயும் 6வது ஆளா வரா. இப்ப இந்த மாதிரி இன்னும் பல அறிவிப்புல, சில அறிவிப்புல இன்னும் கொஞ்சம் குறையுது. உதாரணமா எப்படின்னு சொன்னா, மூசா, ஹம்மாம், இஸ்ஹா, அனஸ், 5வது ஆளா வந்துடுறா. அப்ப 5வது அறிவிப்பாளரா வரக்கூடிய இமாம் புகாரி, அதுவும் ஹதீஸ் விஷயத்திலையும் மற்ற விஷயங்களையும் துருவி 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 துருவி, அதாவது சஹீஹான ஹதீஸ்களை தேர்வு செய்ததுல அவ்வளவு நுட்பத்தை கையாளக்கூடிய இமாம் புகாரி இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கத்தை புரிந்தார்கள், அவங்க என்ன தலைப்பு வைக்கிறாங்க, மன்சார கௌமன் ஃபகால இன்னஹும், ஒரு குடும்பத்தாரிடம் செல்லும் பொழுது அந்த குடும்பத்தாரின் வீட்டிலேயே ஓய்வெடுத்தார் ஒருவர் அப்படின்னு பாடம் போட்டு கொண்டு வர. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க ஒருத்தருடைய வீட்டுக்கு போறீங்க, ஒரு கௌமன், ஒரு குடும்பத்தார், அப்ப அந்த வீட்டுல கண்டிப்பா அந்த பெண் அல்லாத மற்றவர்களும் இருந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் பாருங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இன்னொரு பாடத்தை அமைக்கிறாங்க, மக்கள் பார்க்கின்ற நிலையில் ஒரு பெண்ணிடத்திலே தனிமையில் பேசலாம். இவ எப்படி உதாரணமா, நீங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண் கேள்வி கேட்கணும், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கணும்னு விரும்புறாங்க. இப்ப இங்க கூப்பிட்டு நிக்க வச்சு நம்ம அவங்களும், அதாவது நானும் அவங்களும் மட்டும் பேசுவதை புரிந்து கொள்ளும் படிவத்தை அவங்க இடத்துல பேசலாமான்னு கேட்டா பேசலாம். எப்படிப்பட்ட தனிமை கூடாது, யாருமே இல்லாத இடத்தில், மக்களுடைய கண் பார்வையே இல்லாத இடத்தில் தான் ஒரு பெண்ணிடத்துல தனிமையில் பேசக்கூடாது, தனிமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா இன்னொரு ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் இடத்துல வந்ததையோ உம்மு ஹராம் இடத்துல வந்து வரும் பொழுது என்ன இருந்தாலும் யார் இருந்தார் என்று தெரிகிறது, ரெண்டு பேருடைய குடும்பத்தார்களும் இருந்தார்கள் என்று தெரிகிறது, தனிமை என்ற வார்த்தையே இல்லை. இப்ப குடும்பத்தார்கள் ரொம்ப ரொம்ப குறைச்சு பார்த்தாலும் கூட அங்க யார் கூட இருக்கிறார், அனஸ் இருக்கிறார். ஏன்னா இந்த ஹதீஸை சுத்தி சுத்தி அறிவிக்கும் பொழுது யார் வந்துட்டே இருக்காங்க, இந்த அனஸ் யாரு, உம்மு சுலைமுடைய மகன், உம்மு ஹராமுக்கு என்ன வேணும், அக்கா மகன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, ரசூலுல்லாஹை விட்டு பிரியாத ரசூலுல்லாஹுடைய பணியாளர். அப்ப தனிமையில் இருந்தார்கள் என்ற வார்த்தைக்கு அங்க இடமே இல்லை. அப்ப ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த கேரக்டரை பார்க்க வேண்டும். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை தடுத்தார்கள் என்றால் அவர்கள் அதை செய்வார்களா? அப்ப அவங்க எழுப்பக்கூடிய அந்த கேள்வி இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் விலகி வைத்திருப்பதை விட அதிகமாக அவர்களை பரிசுத்தமான பெண்களுடைய தவறான எண்ணங்கள் இச்சைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அதனாலதான் ரோட்ல போனப்போ ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு உடனே தன்னுடைய மனைவியிடத்துல வந்து விட்டு சொன்னார்கள், உங்களில் யாருக்காவது ஒரு பெண்ணை பார்த்து ஆசை ஏற்பட்டால் தனது மனைவியிடத்திலே வரட்டும், பெண்ணமாக நீச்சல் நதிமா. அந்த அளவுக்கு ஒழுக்கத்தை பேணக்கூடியவர்கள். அன்னை சபியாவோட வந்தாங்க, ரெண்டு பேரும் வெளியே வர்றாங்க, அவங்க போற வேகத்தை பார்த்துட்டு ரெண்டு பேரும் நின்று வரேன்னு சொல்லிட்டு சஃபியா ரதி அல்லாஹ் அன்ஹா நிக்க வச்சுட்டு அந்த ரெண்டு பேரும் போய் சொன்னாங்க, என்னுடைய மனைவி சஃபியாவை தான் நான் குடிக்க போறேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒழுக்கமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹுடைய ஒட்டுமொத்த கேரக்டர் பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அப்படி நீங்கள் பார்ப்பது உண்மை என்றால், அப்படித்தான் நீங்கள் சொல்வதை போன்று நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்க என்ன செய்யணும், இந்த சம்பவம் உண்மையாக இருக்கிறது. ஏன் இந்த சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நிகழ்வு நடப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட சம்பவமாக இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா அவர்கள் அந்நி அதாவது அந்த இரண்டு பெண்கள் அந்நிய பெண்களாக இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா போக மாட்டாங்க, உறவுகளாக இருந்த காரணத்தினால்தான் போனார்கள் என்று நம்முடைய மூத்த அறிஞர்கள் சொன்ன பதிலை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அல்லது பிற்காலத்திலே இப்போது சமகாலத்திலே வாழக்கூடிய கிறிஸ்தவர்களும் மஜூசிகளும் சஹீஹுல் புகாரியின் மீது ஆட்சேபனை செய்கின்ற இந்த ஆட்சேபனையை எடுத்துக்கொண்டு இமாம் புகாரியின் மீது நீங்கள் விமர்சனம் செய்வீர்களா?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து இப்படி ஒரு உம்முகராமுடைய வீட்டில் போய் அங்கே படுத்து அங்கே தலை பேன் பார்க்க சொல்லி அங்கே தூங்கிட்டு அங்கே எந்திரிச்சு வந்தாங்க என்று சொல்வது புகாரியில் வந்தால் ஏற்றுக்கணும்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக நான் என்ன என்னத்தை ஏற்றுக்க வேண்டி வரேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் ஒரு பர்ஃபெக்டாக நடக்கலன்னு அதுதான் வரேன். இப்படி நடந்து இருந்தால் என்ன நடந்திருக்கும், இருக்கிறாங்களா ஓடி போயிருக்க மாட்டான்? இப்படி ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்து இருந்தால் இருக்கிறாங்களே செய்வாங்க.
உதாரணத்துக்கு அந்த வீட்டை பற்றியும் மக்களுக்கு மத்தியிலே தவறான பேச்சு இல்லை என்று இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியவில்லை என்ற காரணத்தினால் அப்படின்னு சொல்லுகிறாங்க, சொல்லலாம். அப்படி முதலிலே என்ன எண்ணம் என்ன வேண்டும் அல்ல என்ன சொல்கிறான், ஒரு மூமின் இன்னொரு மூமினை பற்றி நல்லெண்ணம் போய் என்று அல்லாஹ் சொல்கிறான், உனது சகோதரன் விஷயத்தில் நல்லெண்ணத்தை நீ கொள்ள என்று சொல்கிறான். ஒரு பெண்ணோட போயிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? யாராவது மெட்ராஸில் இவருக்கு வேற வெத்த உணவு பெண்களே இல்லையா? இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றன, அதெல்லாம் விட்டுவிட்டு இவர் மனைவி மதுரையில் இருக்கிறாரு, நான் இன்னைக்கு பார்த்தேன் இவர் வந்து ஒரு பெண்ணோட போயிட்டு இருந்தாரு, அப்ப இவர் வந்து அப்படித்தான். இது எதை காட்டுகிறது? உங்களுடைய உள்ளத்தில் உள்ள அழுக்கை காட்டுகிறது, அல்லது உங்களுடைய சிந்தனை திறமையின்மையை காட்டுகிறது, புரியக்கூடிய விஷயத்தில் உனக்கு இருக்கக்கூடிய பலவீனத்தை காட்டுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கமானவர்கள் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் அந்நிய பெண்களை தொடாதவர்கள் என்பது உண்மை என்று நீ நம்பினால், உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த சம்பவத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றது வந்தது உட்கார்ந்து சாப்பிட்டது கண்டிப்பாக அந்த இரண்டு பெண்மணிகளும் நபியின் உறவினர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி சென்றார்கள். அது போக எத்தனையோ வேற உறவுகளும் இருந்திருக்கிறாரே, ஏன் ரசூலுல்லாஹி அந்த வீட்டுக்கெல்லாம் தேடி போகாம இந்த பெண்மணிகளுடைய வீட்டுக்கு மட்டும் சென்றார்கள்? இறக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் இவர்கள். ஏன் உம்மு சுலைமை பொறுத்தவரை வாலிப வயதிலே வயோதிகர் ஒருவரை திருமணம் செய்து பிறகு அவரால் கைவிடப்பட்டு பிறகு அபூ தல்ஹாவை மணந்து தனக்கு இருந்த ஒரே சோர் மனசு மாலிக்கு ரசூலுல்லாவுக்கு முழுமையாக அர்ப்பணம் செய்தார். அது மட்டுமல்லாமல் தனது கணவனால் அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்து நபியை நீங்கள் பிரியக்கூடாது எந்த போரிலும் எந்த பயணத்திலும் என்று நபிக்காக வேண்டி தனது கணவனையும் அர்ப்பணித்தவர். தனது வீட்டில் குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை பசியாக தூங்க வைக்கக்கூடாது என்பதற்காக தனது குழந்தைகளை பசியாக தூங்க வைத்தவர், தானும் பசியாக தூங்கினார், தனது கணவனையும் பசியில் தூங்க வைத்தார். யாருக்காக வேண்டி? ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தினர் சாப்பிட வேண்டும் என்பதற்காக. அப்படிப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு பெண்மணிகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இவங்களுடைய அதாவது சகோதரர் எப்படி கொல்லப்பட்டார், அல்லாஹ்வுடைய பாதையில ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை கொண்டு போயிருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய தூதை கொண்டு போயிருக்கிறார், அப்ப எதிரிகளால் வஞ்சிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூடுதல் இறக்கம் காட்டுகிறார். அப்ப இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நபி அவர்கள் உம்மு ஹராமை சந்தித்த போது இருவரும் தான் அங்கே இருந்தார்கள், எந்த ஆணும் இல்லை என்று அங்கே இல்லை. ஏன் தன்னுடைய வீட்டுக்கு, அதுவும் இந்த உபாதா இப்பு சாமி யார் இவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோழமையில விருப்பம் கொண்டு நாட்டம் கொண்டு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஹதீஸுகளை அதிகமாக அறிவிக்கக்கூடிய சஹாபிகளே ஒருத்தர். தான் வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் தூங்க வராங்கன்னு தெரியும் பொழுது குபார் அந்த உபாதா இப்பு சாமிக்கு சும்மா இருப்பாரா சொல்லுங்க, வீட்டுக்கு வந்து பணிவிடை செய்வாரா இல்லையா? குபாவில இன்னும் எத்தனையோ மக்கள் ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து கிளம்பிட்டாங்கன்னே இங்கே குபார மஸ்ஜித கட்டிகிற ரசூலுல்லாஹ்வுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் எத்தனை சஹாபாக்கள். அங்கே தனிமை இருந்தது என்பதை எந்த வகையிலும் ஹதீஸுகளுடைய வார்த்தைகளிலிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவர்களால் நிரூபிக்க முடியாது. இது இவர்களுக்கு சைத்தான் கொடுக்கக்கூடிய சிந்தனையை தெரிவிக்கிறார். வேறு எதுவும் அறவே இருக்க முடியாது. இது என்ன, உள்ளத்தில் நோய் உள்ளவர்களோ அல்லது நபியினுடைய பிரசனாலிட்டியை காயப்படுத்த வேண்டும் என்று சொல்பவர்களோ? ஏன் சொன்னா இந்த ஹதீஸை இவங்க இப்படி ஆட்சேபடப்படி வருகிறாங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் யூதர்கள் முத்தஷரிப்போம் என்று சொல்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், உங்க நபியை பாருங்க அந்நிய பெண்ணுடைய வீட்டில் போய் தனியா படுத்தது என்று சொல்லி நபியினுடைய பெர்சனாலிட்டி நபியினுடைய கேரக்டரை டேமேஜ் செய்வதற்கு இந்த அறிவிப்பை பயன்படுத்துகிறார். புரிஞ்சு அவங்களுக்கு? அப்ப இந்த ரெண்டு கூட்டமும், அதாவது யூத கிறிஸ்தவ கூட்டம் இந்த ஹதீஸை கொண்டு நபியின் மீது விமர்சனம் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது தங்களை அதாவது ஈமானை டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கக்கூடிய உத்தம ஈமான்வாதிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் நபியை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி சஹீஹான ஹதீஸை மறுக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய இவர்கள், இந்த ரெண்டு பேருக்கும் சிந்தனையை உண்டவன் யார்தான்? இப்லீஸ் தான். ஏன் அவர்கள் நபியை அசிங்கப்படுத்துவதற்கு இந்த ஹதீஸை பயன்படுத்துகிறார்கள், இவர்கள் நம்ப தகுந்த சஹீஹான ஹதீஸை நிராகரிப்பதற்கு இந்த சம்பவத்தை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் பார்வையிலே நபியை பழிப்பதும் இறை நிராகரிப்பு அல்லது பெரும்பாவம் தான். அல்லாஹ்விடத்திலே சஹீஹான ஹதீஸை மறுப்பதும் பெரும்பாவத்துக்கு ஒன்றுதான். ஷைத்தானை பொறுத்தவரைக்கும் இப்லீஸை பொறுத்தவரைக்கும் அவன் அவனுடைய வேலையில ஏதோ ஒரு வகையில் ஜெயிச்சான், அவர்கள் அப்படி ஜெயித்தான் இவர்களிடத்தில் இப்படி ஜெயிச்சான்.
இது ரசூலுல்லாஹிக்கு சொந்தக்காரங்களா இருந்திருக்கலாம், அந்த அம்மா சொந்தக்கார மகனும் இருக்கல, அக்கா தங்கச்சி அந்த மாதிரி உறவா இருந்திருக்கலாம். இது இஸ்லாத்தை டேமேஜ் பண்ணுது, இது ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டரை பொய்யாக்குது, குர்ஆனுடைய போதனைக்கு எதிராக இருக்கிறது. தூக்கி போட்ட முடிஞ்சு போய் டாபிக், எப்படி தூக்கி போடுறோம்? இது ரசூலுல்லாஹி சம்பந்தப்பட்டது இல்ல, யாரோ ஒருத்தர் உன்னோட கூட இட்டு கட்டிட்டாரா விளங்கம்மா சொன்னாரா என்ன நமக்கு தெரியவில்லை.
அப்போ மூமின்களாகிய நம்முடைய பண்பாடு என்ன? ரசூலை ஒழுக்கமானவர்கள் சிறந்தவர்கள் நம்புகிறோம். எனவே நபி அவர்கள் சென்ற இந்த சம்பவம் எப்போது வரலாற்று ரீதியாகவும் முன்னறிவிப்பின் அடிப்படையிலே அதாவது நூற்றுக்குழு நிதர்சன உண்மையாக நிகழ்ந்திருக்கும் போது நபி அவர்கள் சென்று வந்தது எல்லா சகாபாக்களுக்கும் அல்லது பெரும்பாலான சகாபாக்களுக்கு அறியப்பட்ட ஒன்றாக இருந்தபோது நபி அவர்கள் தட்டத்தனியாக அந்த வீட்டுக்கு செல்லும் பழக்கம் உள்ளவர்களாக இல்லை. செல்லும் போது கூடிய மக்கள் இருந்தார்கள், அது அனசாக இருக்கட்டும், அல்லது உபாதாய் சாமிக்குரிய அதாவது உம்மஹராமுடைய கணவர் உபாதாவாக இருக்கட்டும், அல்லது உம்முசுரைமுடைய கணவர் அபூத்தலஹாவாக இருக்கட்டும், உடன் இருந்தார்கள். இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடத்து இந்த அளவு ஒரு நெருக்கம் காட்டியதற்கு காரணம் இவர்கள் தங்களுடைய தாய்மொழி உறவினர்களாக இருப்பதோடு இவர்களுடைய சகோதரர் தனக்காக அல்லாஹ்வின் பாதையிலே வஞ்சகமாக படுகொலை செய்யப்பட்டார். அப்ப ஆகவே இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர் இந்த ஹதீஸு டேமேஜ் ஆகல, ஈமான் இந்த ஹதீஸு டேமேஜ் ஆகல. யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தூதரின் மீது மதிப்பும் சஹீஹான ஹதீஸுகளின் மீது நம்பிக்கையும் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அந்த தூதருடைய தோழர்களின் மீதும் மேலும் மேலும் மதிப்பையும் தான் நமக்கு கூட்டியிருக்கிறது. ஏன் இந்த ஹதீஸை பதிவு செய்ய முடியுமா? புகாரி முதல்ல இந்த ஹதீஸை எங்க பதிவு செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும் என்று மூமின்கள் ஆண்கள் பெண்கள் துவா செய்ய வேண்டும். இதோ பாருங்கள், உம்முகிராம் துவா செய்திருக்கிறார். யாருக்கு ஈமானை அதிகப்படுத்து? மூமின்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துது. புகாரி எதுக்கு கொண்டு வராங்க இந்த ஹதீஸை? பெண்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்ய துவா கேளுங்கள், பெண்களும் ஷஹாதத்துக்கு துவா கேளுங்கள். இதோ பாருங்கள் உம்முகிராம். சரியா? இன்னொரு பார், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டால் என்ன சிறப்பு? இதோ பாருங்கள் உம்முஹராம் ரசூலுல்லாஹிடம் இருந்து அறிவிக்கிறார்கள். அடுத்து, கடல்ல பயணம் செய்வது கூடுமா கூடாதா? கடல்ல அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணம் செய்வது இன்னும் எவ்வளவு சிறப்பு? இந்த பாருங்கள் உம்முஹராமுடைய சிறப்பு. அதே போல ரோமர்களிடத்திலே போர் செய்வதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பு என்ன? இந்த பாருங்கள் உம்முஹராமுடைய சம்பவத்திலே தனக்கு பின்னால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் நிகழக்கூடியதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இதில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்து உண்மையானது, அவருடைய ஹதீஸ் உண்மையானது, அவர்கள் சொன்னார்கள் என்று நம்பத்தகுந்த சஹாபா நம்பத்தகுந்தவர்கள் சஹாபாக்கள் தாபியீன்கள் தபிஈன் தாபியீன்கள் இமாம்கள் அறிவித்தால் அது நபி சொன்னதுதான். பாருங்கள், பாபு மாத்தீரத்தை கிட்டாலும் ரூமுடைய போரை பற்றி நபி அவர்கள் சொன்னது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டது, இப்போது நடந்திருக்கிறது பாருங்கள். இப்படி ஈமானுடைய விஷயங்கள் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இந்த ஹதீஸில் இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் புரியாமல் ஏதோ எங்கேயோ ஒருத்தர் நெட்ல கிறிஸ்டினோ அல்லது அதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஏதோ மஜூசியோ ஆட்சேபணி செய்தார் என்று அவருடைய ஆட்சேபணையிலிருந்து நீங்கள் இஸ்லாமை பாதுகாப்பதற்காக குஃப்ரிலே செல்லாது, ஈமானிலே செல்லு, நம்பிக்கையிலே செல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அதான் ஈமானை அதிகரிக்கும். ஏற்றுக்கொண்டு அதற்கான தகுந்த காரணங்களை தேடுங்கள். என்ன செய்யக்கூடாது? காரணங்களை தேடாமல் நிராகரிப்பதுதான், மறுப்பதுதான் உங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு வழி என்றால் அடுத்து இன்னும் நீங்கள் அவர்கள் ஆட்சேபிக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை மறுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விடுவீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோமாக. நமது நம்பிக்கை அதிகரிப்பதற்கு நம்முடைய உள்ளங்களிலே நோயோ சந்தேகமோ குழப்பமோ வந்துவிடாமல் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னதை கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் தாபியீன்கள் தகுதாபியீன்கள் புரிந்தது போன்று விளங்கியது போன்று செயல்படுத்தியது போன்று நாமும் செயல்படுவதற்கு உதவி செய்வானாக. அல்லாஹு தஆலா ஆமீன். ரஹ்மத்துக யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.